வணக்கம் இனிமையானவர்களே, இது உங்கள் ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரிசில்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் சாரல்கள். இக்கிகை இரண்டாம் அத்தியாயம், மோவாய், வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம். உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது ஒகினாவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களில் ஒன்று. மோவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கிறது. அக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர். தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வது என்பது பெரும்பாலானோருக்கு அவருடைய இக்கிகையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது. மோவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில்தான் தோன்றியது. விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருக்கும் காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். தாங்கள் கடைபிடித்து வந்த சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். மோவாய் குழுவின் உறுப்பினர்கள் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர். அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும், அப்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பதற்கும், ஷோகி எனப்படும் ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும், அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அப்பணம் அவர்களுக்கு பயன்படும். வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதமிருக்கும் பட்சத்தில் அப்பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகின்ற குழு உறுப்பினர் யாரேனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர். குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களிலும் குழுவின் சேமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கி கொள்ளலாம். குழு உறுப்பினர்கள் உணர்வு பூர்வமாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள மேவாய் வழி செய்கிறது. குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும், ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்புணர்வு அவர்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கு உதவுகிறது. இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களின் சிறிய அறிமுகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு, நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களை முதலில் நாம் ஆராயலாம். அதை தொடர்ந்து இக்கிகையோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம். மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள். மூப்படைவதிலிருந்து தப்பித்தல். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுக்கு 3.5 மாதங்கள் என்ற கணக்கில் நம்முடைய ஆயுளை நாம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளோம். ஆனால் ஆண்டுக்கு 1 வருடம் என்ற கணக்கில் நம் ஆயுளை நீட்டிப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் நாம் சாகா வரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். மூப்படைவதிலிருந்து தப்பித்தலும் முயலும். நீங்கள் இறக்கப் போகும் வயதை குறிக்கும் ஓர் எண்ணெய் தாங்கிய அறிவிப்பு பலகை ஒன்று வருங்காலத்தில் எங்கோ இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த அறிவிப்பு பலகையை நீங்கள் எட்டியவுடன் நீங்கள் இறந்து போவீர்கள். இப்போது இப்படி கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய அறிவிப்பு பலகையை ஒரு முயல் தன் வாயில் கவ்விக்கொண்டு வருங்காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஓராண்டு வாழ்ந்து முடிக்கும் போது அந்த முயல் அரையாண்டு தூரம் பயணித்திருக்கும். பின்னர் ஒரு நாள் நீங்கள் அந்த முயலை சென்றடையும் போது நீங்கள் இறந்து போவீர்கள். நீங்கள் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயலால் ஓராண்டு தூரம் பயணிக்க முடிந்தால் என்ன ஆகும்? உங்களால் ஒருபோதும் அந்த முயலை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த முயல் நடக்கும் வேகம்தான் நம்முடைய தொழில்நுட்பம். நம்முடைய உடலை பற்றிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக அந்த முயலை நம்மால் கடக்க வைக்க முடியும். நாம் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயல் ஓராண்டு தூரமாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ பயணிக்கிற வேகத்தை எட்டியிருக்கும் கணத்தில் நாம் மூப்படைவதிலிருந்து தப்பித்து சாகா வரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். வருங்காலத்தின் மீது கண் வைத்திருக்கும் ஆய்வாளர்கள் ரே கர்ஸ்வெயிலும் ஆஃப்ரி டி கிரேயும் மூப்பிலிருந்து தப்பிக்கும் வேகத்தை நாம் இன்னும் சில 10 ஆண்டுகளில் அடைந்து விடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சில அறிவியல் அறிஞர்கள், இந்த அளவு நம்பிக்கையுடன் இல்லை, நம்மிடம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் மூப்படைவதை தள்ளி போடலாமே தவிர இறப்பை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கருதுகின்றனர். நாம் 120 வயதை எட்டும் போது நம்முடைய உயிரணுக்கள் மீளறுவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும் என்று சில உயிரியலாளர்கள் அடித்து கூறுகின்றனர். செயல் துடிப்புடன் இருக்கும் மனம் இளமை பொங்கும் உடல். வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம் பற்றி சிலாகித்து பேசும் கிரேக்க தத்துவத்தில் பெரும் உண்மை இருக்கிறது. உடல் மனம் ஆகிய ரெண்டுமே முக்கியமானவை என்றும் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்கின்ற துடிப்பான மனதை கொண்டிருப்பது இளமையை தக்க வைத்துக் கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மனதை இளமையாக வைத்திருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்மை உந்தி தள்ளும். அது நாம் மூப்படைவதை தாமதப்படுத்தும். எப்படி உடற்பயிற்சியின்மை நம்முடைய உடல் நிலையிலும் மனநிலையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோலவே மனப்பயிற்சியின்மையும் நமக்கு நல்லதல்ல. ஏனெனில் அது நம்முடைய மூளைகளில் உள்ள நரபணுக்களும் நரபணு தொடர்புகளும் மோசமடைவதற்கு வழிவகுக்குகிறது. இதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிகின்ற நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கிறோம். அதனால் தான் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது முக்கியமாகிறது. மூளை பயிற்சியை பரிந்துரைக்கும் அறிவியல் அறிஞர்களில் இஸ்ரேலிய நரம்பியல் வல்லுநரான ஸ்லோமோ ஃப்ரஸ்டின்ஸ் முன்னோடியாக திகழ்கிறார். மூளை தன் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஏகப்பட்ட தூண்டுதல்கள் தேவை என்று அவர் வலியுறுத்துகிறார். ஸ்பெயின் நாட்டு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒருவர் செய்ய விரும்பும் செயலுக்கும் அவருக்கு எது நல்லதோ அதற்கும் இடையே எப்போதும் ஒரு இழிப்பறி இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் மக்கள், குறிப்பாக வயதானவர்கள், தாங்கள் எப்போதும் செய்து வந்துள்ளதையே தொடர்ந்து செய்ய விரும்புவர். நம்முடைய மூளை ஆழமான பழக்கங்களை உருவாக்கி கொண்ட பிறகு இனியும் தொடர்ந்து சிந்திப்பதற்கான தேவை அதற்கு இருப்பதில்லை. நாம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது நம் மூளை விரைவாகவும் திறமையாகவும் தன்னிச்சையாக நடைபெறும் ஒரு செயலாக அதை மாற்றி விடுகிறது. பெரும்பாலான சமயங்களில் அது நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. இது நாம் ஏற்கனவே பழகிவிட்டிருக்கும் செயல்களையே தொடர்ந்து செய்யும் ஒரு மனப்போக்கை நம்மிடம் உருவாக்கி விடுகிறது. புதிய தகவல்களை நம்முடைய மூளை எதிர்கொள்ளும்படி செய்வதன் மூலமாக மட்டுமே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பணு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டிக் கொள்கிறது. இதனால்தான் நீங்கள் உங்கள் மாற்றங்களுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாகிறது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். மூளை பயிற்சியின் தாக்கம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேக்சிமம் பிரெயின் பவர் என்ற நூலின் ஆசிரியர்களான ஸ்லோமோ ஃப்ரெட்டின்ஸும் காலின்ஸ் ஹம்மிங்வேயும் மூளை பயிற்சி பல தளங்களில் நம்மை பயக்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதன் முதலாக செய்யும் போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். முதலில் அது கடினமாக இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் அதை செய்து அதை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் பயிற்சி பலனளிக்க தொடங்குகிறது. இரண்டாவது முறை நீங்கள் அதை செய்யும் போது அது முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அதில் மேம்பாடு அடைந்துள்ளீர்கள். இது ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக விளைவுகள் மேம்பாடு அடைவதோடு அதை மேற்கொள்கின்றவரின் சுயபிம்பமும் மேம்படுகிறது. அதேபோல் பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்கிறது. தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்கிறது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும் போதே நம்முடைய நரபணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. ஆனால் அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் போன்றவை இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கையை தாமதப்படுத்துகின்றன. புதிய சூழல்களை எதிர்கொள்ளல், தினமும் புதிது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல் போன்றவை மூளை மூப்படையாதபடி பார்த்து கொள்வதற்கான வழிமுறைகளாகும். அதோடு இவற்றை குறித்து ஒரு நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பது கூடுதல் பலனளிக்கும். இனிமையானவர்களே, 2வது அத்தியாயம் நிறைவடைகிறது. வாழ்க்கை வசந்தமாகட்டும். மீண்டும் இன்னொரு பதிவுடன், அதாவது 3வது அத்தியாயத்துடன் சந்திக்கும் வரை காத்திருங்கள். அதுவரை உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருங்கள். அன்புடன், ஜெனி.